மாணவர்களுக்கு வணக்கம். இன்றைய ஊவாவின் குருகுலம் கல்வி நிகழ்ச்சியின் ஊடாக உங்களை சந்திக்கும் நான் சிவஞானம் நமசிவாயம், வரலாறு பாட ஆசிரியர். ஆம் மாணவர்களே, கடந்த தரம் 9 வரலாறு பாட நிகழ்ச்சியில் இலங்கையில் பிரித்தானியர் ஆட்சி தொடர்பாக கற்பிக்கப்பட்டது. அன்று வினாவப்பட்ட வினாக்களுக்கு மாணவர்கள் பெருமளவு விடைகளை எமக்கு SMS வாயிலாக தெரிவித்திருந்தார்கள். எனவே சரியான விடையை அனுப்பி வைத்த அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் எமது வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். ஆம் மாணவர்களே, இன்றைய வரலாறு பாடத்தில் தரம் 9 3 பாட அலகான இலங்கையின் சமய தேசிய மறுமலர்ச்சி என்ற பாடலுக்கு தொடர்பான விடயங்களை கலந்துரையாட இருக்கின்றோம். இன்றைய பாடலகானது மாணவர்களே தரம் 9 மாணவர்களுக்கு மட்டுமின்றி தரம் 11 மாணவர்களுக்கும் பயன்பெறக்கூடிய வகையில் இன்றைய பாடமானது அமைய இருக்கின்றது என்பதையும் மாணவர்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும். ஆம் மாணவர்களே, இன்றைய இலங்கையின் சமய தேசிய மறுமலர்ச்சி என்ற பாடலகின் ஊடாக தேசிய மறுமலர்ச்சி பற்றிய அறிமுகம், தேசிய மறுமலர்ச்சியின் பின்னணி, மிஷனரிகளின் செயற்பாடு, பௌத்த மறுமலர்ச்சி இயக்கம், இந்து சமய மறுமலர்ச்சி இயக்கம் மற்றும் இஸ்லாமிய மறுமலர்ச்சி என்பவற்றை இன்றைய பாடலகினூடாக நாம் பார்க்க இருக்கின்றோம். அந்த வகையில் இலங்கையின் தேசிய மறுமலர்ச்சி தொடர்பான ஒரு அறிமுகத்தினை நாம் பார்க்கலாம். இலங்கையில் நீண்டகாலமாக நிலைத்திருந்த சமூக அமைப்பும் கலாச்சாரமும், அதாவது இலங்கையினுடைய பாரம்பரிய சமூக அமைப்பும் கலாச்சாரமும் போர்த்துக்கேயர், உள்ளாந்தர், ஆங்கிலேயர் போன்ற ஐரோப்பியர்களுடைய வருகையுடன் பல்வேறு மாற்றங்களுக்கு உட்பட்டன. ஐரோப்பியரின் வருகையின் காரணமாக இலங்கையின் சமூக அமைப்பும் கலாச்சாரமும் பல்வேறு மாற்றங்களுக்கு உட்பட்டன. போர்த்துக்கேயர் ரோமன் கத்தோலிக்க சமயத்தினையும் உள்ளாந்தர் புரட்டஸ்தாந்து மதத்தினையும் தமது ஆட்சி பிரதேசங்களில் பரப்பினர். எனினும் 1815 நாடு முழுவதையும் கைப்பற்றிக் கொண்ட பிரித்தானியர் கிறிஸ்தவ மதத்தையும் அத்தோடு இலங்கையை முழுமையாக ஆட்சிக்கு உட்படுத்திய போது மிஷனரிகளின் ஊடாக கிறிஸ்தவ மதத்தை பரப்புவதற்கு முயன்றமையால் இந்நாட்டின் பாரம்பரிய சமய கலாச்சாரங்களுக்கு சிற்சில இடையூறுகள் ஏற்பட்டன. மிஷனரிகளின் செயற்பாடுகளானது எமது பாரம்பரிய சமூக அமைப்பையும் கலாச்சாரத்திலும் பல்வேறு மாற்றங்களை ஏற்படுத்தியது. எனவே தமது கலாச்சாரங்கள் எதிர்நோக்கிய ஆபத்தான நிலையால் 19ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் இலங்கையில் பௌத்தம், இந்து, இஸ்லாமிய மக்களிடையே சமய தேசிய விடயங்களில் பெரும் எழுச்சி ஏற்பட்டது. இதுவே இலங்கையின் சமய தேசிய மறுமலர்ச்சி என்கின்றோம். ஆம் மாணவர்களே, இலங்கை பிரித்தானியரிடம் இருந்து சுதந்திரம் பெற நடவடிக்கை மேற்கொண்ட காலப்பகுதி சமய மற்றும் தேசிய மறுமலர்ச்சி காலம் எனவும், அரசியல் போராட்டம் நிலவிய காலம் எனவும் இரு கட்டங்களுக்கு உரியதாகும். 1850 தொடக்கம் 1915 வரையான காலப்பகுதி சமய மற்றும் தேசிய மறுமலர்ச்சி முதன்மை பெற்ற காலமாகவும், அதாவது 1850 தொடக்கம் 1915 வரையான காலப்பகுதி சமய மற்றும் தேசிய மறுமலர்ச்சி முதன்மை பெற்ற காலமாகவும், 1915 தொடக்கம் 1948 வரையான காலப்பகுதி அரசியல் போராட்ட நிகழ்வுகள் முதன்மை பெற்ற காலமாகவும் குறிப்பிடலாம். இலங்கை பிரித்தானியரிடமிருந்து சுதந்திரம் பெற நடவடிக்கை மேற்கொண்ட காலப்பகுதி இரண்டு பகுதிகளாக பார்க்கப்படுகின்றது. ஒன்று சமய மற்றும் தேசிய மறுமலர்ச்சி முதன்மை பெற்ற காலம், இரண்டாவது அரசியல் போராட்ட நிகழ்வுகள் முதன்மை பெற்ற காலம். ஆம், அடுத்ததாக நாம் தேசிய மறுமலர்ச்சியின் பின்னணியை நோக்கலாம். ஐரோப்பியர் ஆசியாவில் தமக்கு சார்பான கூட்டத்தை உருவாக்குவதற்கு தங்களுடைய சமயத்தையும் கலாச்சாரத்தையும் பரப்பினர். ஐரோப்பியர் ஆசியாவில் தமக்கு சார்பான ஒரு கூட்டத்தை உருவாக்குவதற்கு சமயத்தையும் கலாச்சாரத்தையும் பரப்பினர். அந்த வகையில் ஆங்கிலேயர் தமது கிறிஸ்தவ மதத்தை பரப்பினர். இவ்வாறு மத பரப்புதலுக்காக அவர்கள் மிஷனரி எனும் நிறுவன அமைப்பை உருவாக்கிக் கொண்டனர். அதாவது பிரித்தானியர் தமது கிறிஸ்தவ சமயத்தை பரப்புவதற்காக உருவாக்கிக் கொண்ட அமைப்புகள் மிஷனரிகள் எனப்பட்டன. அந்த வகையில் 19ஆம் நூற்றாண்டின் முற்பகுதியில் இலங்கைக்கு வருகை தந்த மிஷனரி அமைப்புகள் லண்டன் மிஷனரிஸ் இயக்கம், பெப்டிஸ் மிஷனரி இயக்கம், அமெரிக்கன் மிஷனரி இயக்கம், வெஸ்லியன் மிஷனரி இயக்கம், சர்ச் மிஷனரி இயக்கம். ஆமானவர்களே, முதலாவது 1804 ஆண்டு உருவாக்கப்பட்ட லண்டன் மிஷனரி இயக்கம், 1812 ஆம் ஆண்டு காலப்பகுதியில் பெப்டிஸ் மிஷனரி சங்கம் கொழும்பை மையமாக கொண்டும், 1814-15 காலப்பகுதியில் வெஸ்லியன் மிஷனரி இயக்கம் யாழ்ப்பாணம் மற்றும் வடக்கு பகுதிகளை, 1814-15 காலப்பகுதியில் வெஸ்லியன் மிஷனரி இயக்கம் வடகிழக்கு பகுதிகளை மையமாக கொண்டும், ஆயிரத்தி எண்ணூற்றி பதினாறாம் ஆண்டு அமெரிக்கன் மிஷனரி இயக்கம் யாழ்ப்பாணம் உட்பட வடக்கு பகுதிகளை மையப்படுத்தியும் ஆயிரத்தி எண்ணூற்றி பதினெட்டாம் ஆண்டு உருவாக்கப்பட்ட அல்லது இறுதியாக உருவாக்கப்பட்ட மிஷனரியாக சர்ச் மிஷனரி இயக்கத்தினை குறிப்பிடலாம். இது கொழும்பு, காலி, கட்பிட்டி, மன்னார், கண்டி ஆகிய பிரதேசங்களை மையப்படுத்தியதாக இயங்கியது. இம்மிஷனரிகளின் ஊடாக கிறிஸ்தவ சமயத்தை பரப்பும் நடவடிக்கையினை பிரித்தானிய அரசு மேற்கொண்டது. அத்தோடு இம்மிஷனரிகளுக்கு அரசாங்கம் இம்மிஷனரிகளானது அரசாங்கத்தின் உதவியை பெற்றுக்கொண்டு இலங்கை முழுவதும் தமது சமயத்தை பரப்பும் நடவடிக்கைகளில் ஈடுபட்டனர். சமயத்தை பரப்புவதற்கு அவர்கள் கல்வி, போதனை, சமூக சேவை நடவடிக்கைகள் என்பவற்றை ஊடகமாக கொண்டனர். அதாவது மிஷனரிகள் தமது சமயத்தை பரப்புவதற்கு கல்வி, போதனை, சமூக சேவை நடவடிக்கைகள் என்பவற்றை ஆயுதமாக பயன்படுத்திக் கொண்டனர் என்பதையும் மாணவர்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். அந்த வகையில் இவர்கள் சுதேசிய மொழிகளான சிங்களத்தையும் தமிழையும் கற்றுக்கொண்டு கிறிஸ்தவ நூல்களை சுதேசிய மொழிகளில் மொழிபெயர்க்கும் விடயங்களில் மிஷனரிகளின் மதகுருமார்கள் ஈடுபட்டனர். அம்மாணவர்களே, சுதேசிய மக்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் கிறிஸ்தவ நூல்கள் அனைத்தும் சுதேசிய மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டது. அதாவது சிங்கள மொழியிலும் தமிழ் மொழியிலும் கிறிஸ்தவ நூல்கள் மொழிபெயர்க்கப்பட்டது. இதற்கு மிஷனரிகளின் மதகுருமார்கள் சுதேசிய மொழிகளை கற்றுக்கொண்டனர். அவ்வாறு கற்றுக்கொண்டு பல்வேறு வெளியீடுகளை மேற்கொண்டனர். எழுத்தாக்கங்களினூடாக பல்வேறு வெளியீடுகளை அவர்கள் மேற்கொண்டனர். அந்த வகையில் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி இரண்டாம் ஆண்டு காலப்பகுதியில் மாசிக்க தேக்க என்ற சஞ்சிகையும் இது சர்ச் மிஷனரியினூடாக வெளியிடப்பட்டது. தொடர்ந்து ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பதாம் ஆண்டு காலப்பகுதியில் லங்கா நிதானய சமய பூஸ்திகா சங்கத்தின் ஊடாகவும் ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி இரண்டு காலப்பகுதியில் உரகல என்ற வெளியீடு பெப்டிஸ்ட் மிஷனரியின் ஊடாகவும் வெளியிடப்பட்டது. அத்தோடு உதயதாரகை எனும் தமிழ் பத்திரிகையும் இக்காலப்பகுதியில் மிஷனரிகள் தமது கிறிஸ்தவ மதத்தை பரப்புவதற்காக வெளியிடப்பட்டதாகும். அத்தோடு இம்மிஷனரிகளானது பல்வேறு சமூக நடவடிக்கைகளிலும் ஈடுபட்டது. ஏழை எளிய மக்களுக்கு பரிசு பொருள்களை வழங்குதல், நோயாளிகளுக்கு சிகிச்சை அளித்தல் போன்ற சமூக சேவை நடவடிக்கைகளில் ஈடுபட்டு மிஷனரிமார் பொதுமக்களை நெருங்குவதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டனர். அதாவது மிஷனரிகள் ஏழை எளிய மக்களுக்கு பரிசு பொருள்களை வழங்குவதன் ஊடாகவும் நோயாளர்களுக்கு சிகிச்சை அளித்தல் போன்ற நடவடிக்கைகளின் மூலமாகவும் பொதுமக்களை நெருங்கி தமது கிறிஸ்தவ மதத்தின் பால் அவர்களை ஈர்த்து கொள்வதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டன என்பதையும் மாணவர்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஆம், தொடர்ந்து கிறிஸ்தவ சமயத்தை தழுவிக்கொள்ள மக்கள் தொடர்ந்து இந்த மிஷனரிகளினுடைய செயற்பாடுகள் காரணமாக இந்நாட்டின் நகர்ப்புறத்தைச் சேர்ந்த செல்வந்தர்களான சிங்களவர், தமிழர் கிறிஸ்தவ சமயத்தை தழுவிக்கொள்ள முன்வந்தமையை காணக்கூடியதாக இருந்தது. இதற்கு காரணம் இவர்கள் ஆங்கில கல்வியை பெற்றுக்கொண்டு அதனூடாக அரச தொழில்களை பெற்றுக்கொள்வதற்கு முனைந்தமையாகும். அத்தோடு மிஷனரிகளின் செயற்பாடுகள் வெற்றி பெறுவதற்கு செல்வாக்கு செலுத்திய காரணிகளாக மிஷனரிகளுக்கு அரசாங்கத்தினுடைய உதவிகள் கிடைத்தமை, சமயத்தை பரப்புவதற்கு கல்வியை பயன்படுத்திக் கொள்வதற்கான வாய்ப்புகள் மிஷனரிகளுக்கு கிடைத்தமை, அத்தோடு மிஷனரிகள் தங்களுடைய பிரச்சாரங்களை மேற்கொள்ளக்கூடிய வகைகளில் அச்சகங்களை நிறுவி அதனூடாக புத்தகங்கள், சஞ்சிகைகள், பத்திரிகைகள் என்பவற்றை வெளியிடக்கூடிய நிதி வசதியினை அரசு செய்து கொடுத்தமை, இறுதியாக மிஷனரிகளிடையே காணப்பட்ட கட்டமைப்பு ரீதியான பலம், மிஷனரிகளிடம் காணப்பட்ட கட்டமைப்பு ரீதியான பலம் என்பன மிஷனரிகள் தங்களுடைய மதப்பரப்பு செயற்பாடுகளில் வெற்றி காண்பதற்கு முக்கிய பங்காற்றியது. எனவே இவ்வாறு கிறிஸ்தவ மத சமயத்தினுடைய எழுச்சியானது சுதேசிய மதங்களாக காணப்பட்ட பௌத்த சமயம், இந்து சமயம், இஸ்லாமிய சமயம் என்பவற்றை வெகுவாக பாதித்தது. எனவே சுதேசிகள் ஒன்றிணைந்து தங்களுடைய சமயத்தை பாதுகாப்பதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டனர். அந்த வகையில் பௌத்த சமய மறுமலர்ச்சி இயக்கம் தொடர்பான விடயத்தினை முதலாவதாக நாம் பார்க்க இருக்கின்றோம். ஆம் மாணவர்களே, மிஷனரிகளின் எழுத்து, சொற்பொழிவு, பிரசார ஊடகங்கள் சிலை வணக்கத்தை கண்டித்தமையாலும் பௌத்தம், இந்து பழக்க வழக்கங்கள் விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்பட்டமையாலும் அவற்றுக்கு பதிலளிக்க வேண்டிய தேவை சுதேசிய கல்விமான்களுக்கும் மத தலைவர்களுக்கும் ஏற்பட்டது. எனவே ஆரம்பத்தில் இப்பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதில் முன்னோடிகளாக திகழ்ந்தவர்கள், பௌத்த சமயத்தின் மறுமலர்ச்சியை ஏற்படுத்துவதில் முன்னோடிகளாக திகழ்ந்தவர்கள் பௌத்த சமய மதகுருமார்களான பிக்குகளே ஆகும். ஆம், 19ஆம் நூற்றாண்டின் பின்னரை பகுதியில் இந்நாட்டு பிக்குகளினாலேயே பௌத்த மறுமலர்ச்சி இயக்கத்துக்கு தலைமைத்துவம் வழங்கப்பட்டது எனலாம். பின்னர் கல்விமான்களும் இவற்றில் இணைந்து கொண்டனர். எனவே பௌத்த மறுமலர்ச்சியை ஏற்படுத்துவதில் பிக்குகளுக்கும் கல்விமான்களுக்கும் மிகப்பெரிய ஒரு பங்கு காணப்படுகின்றது. ஆம் மாணவர்களே, அந்த வகையில் வலானே சித்தார்த்த தேரர் ரத்மலான பரமதம்ம சைத்திய பிரிவினாவையும் இந்த ரத்மலானே பரமதம்ம சைத்திய பிரிவினாவினூடாக சிங்களம், பாலி, சமஸ்கிருதம் என்பவற்றை கற்றுக்கொண்ட பௌத்த குருமார்கள் தோற்றம் பெற்றனர். அத்தோடு 1873 ஆண்டளவில் ஹிக்கடுவ ஸ்ரீ சுமங்கல தேரர் என்பவரால் மாளிகா கந்த வித்யோதய பிரிவினாவும், 1875 ஆண்டு காலப்பகுதியில் ரத்மலானை ஸ்ரீ தர்மலோக தேரரினால் பேலியகுட வித்யாலங்கார பிரிவினாவும் உருவாக்கப்பட்டது. பிரிவினா என்பது உயர்தரம் வாய்ந்த பௌத்த கல்வியை வழங்கக்கூடிய ஒரு நிறுவனம் என்பதையும் மாணவர்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். எனவே பௌத்த சமயம் தொடர்பான விழிப்புணர்வை பௌத்த மக்களிடையே ஏற்படுத்துவதற்கு இந்த பிக்குகளால் உருவாக்கப்பட்ட பிரிவினாக்கள் முக்கியத்துவம் அக்கால பகுதியில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக காணப்பட்டது என்பதையும் மாணவர்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். அது மட்டுமன்றி மிஷனரிகள் எவ்வாறான ஊடகங்களை பயன்படுத்தியதோ அவ்வாறான ஊடகங்களையே பௌத்த மறுமலர்ச்சி இயக்கத்தின் முன்னோடிகளும் கையாண்டனர். அந்த வகையில் மிஷனரிகளுக்கு நிகராக பௌத்தர்களும் அச்சகம் ஒன்றை உருவாக்குவதற்கான முனைப்பில் முதன் முதலில் ஈடுபட்டனர். இதற்கு புலத்கம தம்மலங்கார ஸ்ரீ சுமணதிஸ்ஸ தேரர் சீய நாட்டு உதவியுடன், சீயம் என்பது தாய்லாந்தை குறிக்கின்றது, தாய்லாந்து நாட்டின் பழைய பெயர் சீயம் என்பதையும் மாணவர்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். சீய நாட்டு உதவியுடன் 1862 ஆண்டு காலப்பகுதியில் காலியில் லங்கோபகார எனும் பெயரில் அச்சகம் ஒன்றை உருவாக்கினர். 1862 ஆண்டு காலியில் உருவாக்கப்பட்ட அச்சகம் லங்கோபகார. இதற்கு முன்னோடியாக திகழ்ந்தவர் ஸ்ரீ சுமணதிஸ்ஸ தேரர். தொடர்ந்து இலங்கையின் மேலும் பல அச்சகங்கள் உருவாக்கப்பட்டன. லங்காபி நவ விஸ்ரத அச்சகம், கவட்ட கதிக்க அச்சகம், சுதர்சன அச்சகம், சரசவி சந்தரச அச்சகம் போன்ற அச்சகங்களின் ஊடாக பல்வேறு வெளியீடுகளை மேற்கொண்டு பௌத்த மக்களிடையே பௌத்த மதம் தொடர்பான தெளிவுபடுத்தலினை பௌத்த சமயத்தின் முன்னோடிகள் அக்கால பகுதியில் மேற்கொண்டனர். அந்த வகையில் அச்சகங்கள் மூலமான வெளியீடுகள் லக்மினி பகன, லங்கா நிதானய, சரசவி சந்தரச, சிங்கள ஜாத்திய, சிங்கள பௌத்தயா. அச்சகங்களின் மூலமான வெளியீடுகள் லக்மினி பகன, லங்கா லோகய, சரசவி சந்தரச, சிங்கள ஜாத்திய, சிங்கள பௌத்தயா போன்ற சஞ்சிகைகள் வெளியிடப்பட்டன. அத்தோடு பகிரங்க விவாதங்களையும் மேற்கொண்டனர். அத்தோடு பிக்குகள் கிறிஸ்தவ பாதிரிமார்களுடன் பகிரங்க விவாதங்களை மேற்கொண்டனர். இவ்விவாதங்கள் பஞ்சமகா விவாதங்கள் எனப்படுகின்றன, அல்லது ஐம்பெரும் விவாதங்கள் என்பர். இவ் ஐம்பெரும் விவாதங்களானது பத்தேகம, வராகுட, உதன்பிட, கம்பலை, பானதுரை. ஐம்பெரும் விவாதங்களானது பத்தேகம, வராகுட, உதம்பிட, கம்பலை, பானதுரை ஆகிய இடங்களில் இவ் ஐம்பெரும் விவாதங்கள் இடம்பெற்றது என்பதையும் மாணவர்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். இவ் ஐம்பெரும் விவாதங்களுக்கு தலைமை வகித்தவர் மீகேட்டுவத்த குணானந்த தேரர். ஐம்பெரும் விவாதங்களுக்கு தலைமை வகித்தவர் மீகேட்டுவத்த குணானந்த தேரர். ஆம் மாணவர்களே, குணானந்த தேரருடன் இணைந்து இவ்விவாதங்களில் ஈடுபட்டவர்கள் ஹிக்கடுவ ஸ்ரீ சுமங்கல தேரர், வஸ்கடுவே சுபுதி தேரர், பொத்வில் இந்திரஜோதி தேரர், ரத்மலானை தர்மலோக தேரர். பஞ்சமா விவாதங்களில் மீ கெட்டுவத்த குணானந்த தேரர் தலைமை வகித்தார். அவரோடு இணைந்து இக்கடுவ ஸ்ரீ சுமங்கல தேரர், வஸ்கபுவே சுபுதி தேரர், பொத்வில் இந்திரஜோதி தேரர், ரத்மலானை தர்மலோக தேரர் போன்றோரும் இணைந்து பஞ்சமா விவாதங்களில் ஈடுபட்டனர். இப்பஞ்சமா விவாதங்களில் பௌத்தர்கள் மிகப்பெரிய வெற்றியை பெற்றனர். இதன் காரணமாக இவ்விவாதத்தினை அறிந்து இதில் சிறப்புக்குரிய விவாதமாக பானதுரை விவாதத்தினை குறிப்பிடலாம். இப்பானதுரை விவாதமானது சர்வதேச அளவில் பிரசித்தி பெற்றது. இவ்விவாதம் தொடர்பாக எழுதப்பட்ட சிறிய நூலொன்றை படித்ததன் காரணமாக பௌத்த சமயம் தொடர்பான விளக்கம் பெற்ற அமெரிக்கரான ஹென்றி ஸ்டில் ஒல்கோட் அவர்களும் பிளவெஸ்கி அம்மையாரும் இலங்கைக்கு வருகை தந்தனர். பௌத்தம் பற்றி விளக்கம் பெற்றுக்கொண்ட பானதுரை விவாதத்தின் ஊடாக பௌத்தம் பற்றி விளக்கம் பெற்றுக்கொண்ட அமெரிக்க நாட்டவரான ஹென்றி ஸ்டில் ஒல்கோட்டும் பிளவெஸ்கி அம்மையாரும் இலங்கைக்கு வருகை தந்து பௌத்த சமயத்தை தழுவிக்கொண்டது மட்டுமன்றி பௌத்த சமயத்துக்கு பல்வேறு சேவைகளையும் புரிந்தனர் என்பதையும் மாணவர்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். அந்த வகையில் 1880 ஆண்டில் அமெரிக்கரான ஹென்றி ஸ்டீல் ஒல்கோட் அவர்களும் ஹெலனா பிளவஸ்கி அம்மையாரும் இலங்கைக்கு வந்து பௌத்த சமயத்தை தழுவிக்கொண்டனர். அத்தோடு இலங்கையில் துறவரத்தாரும் இல்லத்தாரும் இணைந்து பணியாற்றக்கூடிய வகையிலான பிரம்மஞான சங்கம் எனும் ஓர் அமைப்பை உருவாக்கி கொண்டனர். அதாவது ஹென்றி ஸ்டீல் ஒல்கோட் அவர்களால் உருவாக்கப்பட்ட பிரம்மஞான சங்கமானது துறவரத்தாரும் இல்லத்தாரும் இணைந்து பணியாற்றக்கூடிய ஒரு அமைப்பு என்பதை மாணவர்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். அத்தோடு கொழும்பில் பிரம்மஞான சங்கமானது உருவாக்கப்பட்டதன் பிரதான நோக்கம் பௌத்த பாடசாலைகளை உருவாக்குதல் ஆகும். பிரம்மஞான சங்கத்தினுடைய பிரதான நோக்கம் பௌத்த பாடசாலைகளை உருவாக்குவதாகும். எனவே அந்த வகையில் இப்பிரம்மஞான சங்கத்தின் ஊடாக போதியளவான நிதியை பெற்றுக்கொண்டு அமைப்பு ரீதியான ஒரு பலத்தினை பெற்றுக்கொண்டு பௌத்தர்களால் ஹென்றி ஸ்டீல் ஒல்கோட் அவர்களினுடைய வழிகாட்டுதலின் பேரில் அவரால் கொழும்பு ஆனந்தா வித்யாலயம், காலி மகிந்த வித்யாலயம், கண்டி தர்மராஜ வித்யாலயம், நாவலப்பிட்டி அனுருத்த வித்யாலயம், கொழும்பு மியூசியஸ் வித்யாலயம் என்பன உருவாக்கப்பட்டது. அம்மாணவர்களே, பௌத்த பாடசாலைகளாக இலங்கையில் பிரம்மஞான சங்கத்தின் ஊடாக ஹென்றி ஸ்டீல் ஒல்கோட் அவர்களால் கொழும்பு ஆனந்தா வித்யாலயம், கண்டி தர்மராஜ வித்யாலயம், காலி மகிந்த வித்யாலயம், நாவலப்பிட்டி அனுருத்த வித்யாலயம், கொழும்பு மியூசியஸ் வித்யாலயம் என்பன தொடங்கப்பட்டது. அத்தோடு ஞாயிறு சமய பாடசாலைகளை தொடங்கியமை வெசாக் பௌர்ணமி தினத்தை விடுமுறையாக்கிக் கொண்டமை பௌத்த கொடியை உருவாக்கியமை என்பன மறுமலர்ச்சி இயக்கத்தினால் மேற்கொள்ளப்பட்ட முக்கியமான பணிகளாகும். அதாவது இவற்றுக்கு அமெரிக்கரான ஹென்றி ஸ்டீல் ஒல்கோட் அவர்களின் சேவை முக்கியமானதாக கருதப்படுகின்றது. இவ் பௌத்த இயக்கங்களின் ஊடாக பௌத்த பாடசாலைகளும் பௌத்த சமயத்திற்கான சில உரிமைகளும் வென்றெடுக்கப்பட்டன என்பதை மாணவர்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். சில சந்தர்ப்பங்கள் பௌத்த இயக்கங்களினுடைய செயற்பாடுகள் எவை என வினவப்படும் போது பௌத்த பாடசாலைகளை உருவாக்கியமை, பௌத்த கொடியினை உருவாக்கியமை மற்றும் விசாக் பௌர்ணமி தினத்தை விடுமுறையாக்கிக் கொண்டமை, ஞாயிறு பாடசாலைகளை தொடங்கியமை என்பவற்றை குறிப்பிடலாம். மாணவர்களுக்கு தனியே என்றி ஸ்டீல் ஒல்கோட் அவர்களால் ஆற்றப்பட்ட சேவைகள் யாவை என வினவப்படுகின்ற போது அவற்றுக்கும் மேற்குறிப்பிட்ட தகவல்களையே மாணவர்கள் முன்வைக்கலாம். அதாவது பௌத்த பாடசாலைகளுக்கான நிதியம் ஒன்றை ஏற்படுத்துவதில் முன்னோடியாக செயற்பட்டமை, ஞாயிறு சமய பாடசாலைகளை ஆரம்பித்தமை, விசாக் தினத்தை அரசாங்க விடுமுறையாக்குவதற்கு பாடுபட்டமை, பௌத்த கொடியை நிர்மாணிப்பதில் பிக்குமாருடன் இணைந்து பங்களிப்பு செய்தமை, சரஸ்வதி சந்தரச எனும் பத்திரிகை மூலம் பௌத்த மக்களை அறிவூட்டியமை என்பன அமெரிக்கரான ஹென்றி ஸ்டீல் ஒல்கோட் அவர்களால் பௌத்த சமயத்திற்கு ஆற்றப்பட்ட சேவைகளாக குறிப்பிடலாம் என்பதையும் மாணவர்கள் கவனத்திற்கொள்ள வேண்டும். அம்மாணவர்களே, தொடர்ந்து ஹென்றி ஸ்டீல் ஒல்கோட் அவர்களினுடைய பிரதான சீடரான அனகாரிக தர்மபால மகாபோதி சங்கத்தை உருவாக்கியதோடு அவ்மகாபோதி சங்கத்தின் ஊடாக புத்தகயாவை பௌத்தர்களுக்கு பெற்றுக் கொடுப்பதற்கான செயற்பாடுகளில் ஈடுபட்டார். அதாவது புத்தகயா என்பது பௌத்தர்களின் புனித இடமாக கருதப்படுகின்றது. எனவே அதனை பௌத்தர்களுக்கு பெற்றுக் கொடுப்பதற்கான முயற்சிகளில் ஈடுபட்ட முக்கியமான ஒரு நபராக அனகாரிக தர்மபால காணப்படுகின்றார். இவரின் இளமை பெயர் தொன் டேவிட் ஏவா விதாரண என்பதாகும். பின்னர் இவர் பௌத்த சமயத்தை கற்று பௌத்த சமயத்தை தழுவிக்கொண்டு அனகாரிக தர்மபால என்ற பெயரினையும் இவருடைய துறவரப் பெயராக ஸ்ரீ தேவமித்த எனும் பெயரினையும் குறிப்பிடலாம். இவர் இந்தியாவில் வைத்து துறவரம் பூண்டார் ஸ்ரீ தேவமித்த என்ற பெயருடன் என்பதையும் மாணவர்கள் அறிந்து கொள்ளல் வேண்டும். அத்தோடு புத்தகயாவை பௌத்தர்களுக்கு மீட்டுத் தருவதில் முக்கிய பங்காற்றிய ஒரு நபராக அனகாரிக தர்மபால காணப்படுகின்றார். சிங்கள பௌத்தயா மகாபோதி போன்ற சஞ்சிகைகளில் கட்டுரைகளை எழுதினார். மகாபோதி சங்கத்தினை உருவாக்கினார். தேசிய கலாச்சாரத்தை பாதுகாப்பதற்கு முன்னின்று உழைத்தமை, இலங்கையர்களை மதுபாவனையிலிருந்து விடுவிப்பதற்காக மதுவிலக்கு அல்லது மது ஒழிப்பு இயக்க தலைவர்களில் ஒருவராக செயற்பட்டமை என்பன அனகாரிக தர்மபாலவின் முக்கியமான சேவைகளாக குறிப்பிடலாம். ஆமாணவர்களே, முதலாவதாக ஹென்றி ஸ்டீல் ஒல்கோட் அவர்களுடைய சேவைகள் தொடர்பான விடயங்களை பார்த்தோம். பிறகு அவருடைய பிரதான சீடனான அனகாரிக தர்மபால பற்றிய சில விடயங்களை பார்த்தோம். இவர்களோடு இணைந்து பௌத்த சமய மறுமலர்ச்சிக்காக பியதாச சிறிசேன நாவல்கள் மூலமும் சிங்கள ஜாத்திய எனும் பத்திரிகை மூலமும் மேற்கத்திய நாகரிகத்தை தழுவிக்கொள்வதை விமர்சித்தார். அத்தோடு ஐரோப்பியர்களான ஜோர்ஜ் டர்னர், கிறிஸ் டேவிஸ், ஹெச் பி பெல், ஹென்றி பாக்கர் போன்றவர்கள் வரலாற்று மூலங்களை தேடிக் கண்டறியும் நடவடிக்கைகளில் ஈடுபட்டனர். அவ்வாறு கண்டறியப்பட்டவற்றை அல்லது இலங்கையின் புனித இடங்களை பாதுகாக்கும் நடவடிக்கையினை வலிசிங்க அரிச்சந்திர மேற்கொண்டார். இதனூடாக எமது தனித்துவ அடையாளங்கள் பாதுகாப்பதற்கு வலிசிங்க அரிச்சந்திர வித்திட்டார் என்பதையும் மாணவர்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஆம் மாணவர்களே, தொடர்ந்து இம்மிஷனரிகளின் செயற்பாடுகள் காலப்பகுதியிலேயே இந்நாட்டில் மதுபாவனை அதிகரிப்பை கண்டித்து இந்நாட்டின் கல்விமான்கள் பல்வேறு எதிர்ப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டனர். அதனையும் மாணவர்கள் அறிந்து வைத்திருத்தல் பொருத்தமானது என நினைக்கின்றேன். மது ஒழிப்பு இயக்கமானது 1912 காலப்பகுதியில் உருவாக்கப்பட்டது. நாட்டின் மதுபாவனையை அதிகரிப்பை கட்டுப்படுத்த வேண்டும் என்ற நோக்கில் இவ்வமைப்பு உருவாக்கப்பட்டது. இதனை உருவாக்குவதில் அனகாரிக்க தர்மபால, பியதாச சிறிசேன, ஆத்தர் வி டிஎஸ் போன்ற தலைவர்கள் முக்கிய பங்காற்றினர் என குறிப்பிடலாம். அத்தோடு அனகாரிக்க தர்மபால பகிரங்க சொற்பொழிவு மற்றும் பத்திரிகைகள் மூலமும், பியதாச சிறிசேன தன்னுடைய நாவல்கள் மூலமும், ஜோன் த சில்வா நாடகம் மூலமும், இவருடைய பராபவ என்ற நாடகம் மிக பிரபல்யம் வாய்ந்தது. இந்த நாடகங்களின் நூலகவும் மதுவின் தீமைகளை இவர்கள் மக்களிடையே எடுத்து காட்டினர் என்பதையும் மாணவர்கள் அறிந்து வைத்திருத்தல் பொருத்தமானது. மது ஒழிப்பு இயக்கத்தின் தந்தையாக ஆத்தர் வி டிஎஸ் என்பவரை குறிப்பிடுவோம். மது ஒழிப்பு இயக்கத்தின் தந்தை ஆத்தர் வி டிஎஸ். ஆம் மாணவர்களே, தொடர்ந்து இந்து சமய மறுமலர்ச்சி பற்றிய விடயங்களை பார்க்கலாம். மிஷனரி இயக்கங்களின் செயற்பாடுகள் காரணமாக இந்நாட்டில் இந்து சமயமும் தாக்கத்திற்கு உட்பட்டது. விசேடமாக யாழ்ப்பாண பிரதேசத்தில் தீவிரமாக மிஷனரி இயக்கங்கள் பரவி சென்றமையால் இந்து சமயம் சவாலுக்கு முகம் கொடுத்தது. அதாவது யாழ்ப்பாணத்தை மையப்படுத்தி அமெரிக்கன் மிஷனரி செயற்பட்டது. எனவே மிஷனரிகளினுடைய செயற்பாடுகள் காரணமாக இந்து சமயத்தவர்கள் பலர் கிறிஸ்தவ மதத்தை தழுவிக்கொள்வதற்கான வாய்ப்பு ஏற்பட்டதோடு இந்து சமயம் சவாலுக்கு முகம் கொடுக்கும் ஒரு நிலை ஏற்பட்டது. எனவே இச்சந்தர்ப்பத்தில் இந்து சமய தலைவர்கள் மேற்கொண்ட நடவடிக்கைகளால் இந்து சமய கலாச்சாரத்தில் ஓர் எழுச்சி ஏற்பட்டது. அதாவது இந்து சமயத்தை பற்றிய விழிப்புணர்வை இந்து சமய தலைவர்கள் மக்களிடையே விதைக்கத் தொடங்கினர். இது இந்து சமயத்தினுடைய எழுச்சி அல்லது இந்து சமய மறுமலர்ச்சி எனலாம். அந்த வகையில் இந்து சமய மறுமலர்ச்சி இயக்கத்திற்கு தலைமை தாங்கி செயற்பட்டவர் ஸ்ரீலஸ்ரீ ஆறுமுக நாவலர். இந்து சமய மறுமலர்ச்சி இயக்கத்திற்கு தலைமை தாங்கி செயற்பட்டவர் ஸ்ரீலஸ்ரீ ஆறுமுக நாவலர். இவர் மெதடிஸ்ட் சபை குருவானவர் ஒருவரின் கீழ் பணியாற்றியபடியாலும் அவர்களது செயற்பாடுகள் தொடர்பாக நல்ல அனுபவம் பெற்றிருந்ததனாலும் இவர் இந்து சமய மக்களிடையே தங் விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கு இயலுமாக இருந்தது. எனவே இவ் ஆறுமுக நாவலர் ஆனவர் ஸ்ரீலஸ்ரீ ஆறுமுக நாவலர் ஆனவர் அச்சகங்கள் அமைத்து புத்தகங்களை அச்சிட்டும் பகிரங்க சொற்பொழிவு நிகழ்ச்சிகளை நடாத்தியும் இந்து சமய மக்களுக்கு அறிவூட்டுவதில் ஈடுபட்டார். அத்தோடு இந்து சமய மாணவர்களுக்காக பாடசாலைகளை நிறுவுவதிலும் இவ்வியக்கத்தினர் ஈடுபட்டனர். அதாவது மிஷனரிகள் கையாண்ட அதே யுக்தியினை இந்து சமய பௌத்த மறுமலர்ச்சியின் போது பௌத்த சமயத்தின் முன்னோடிகளும் மேற்கொண்டனர். அதே போன்று இந்து சமய முன்னோடிகளும் அவ்வாறான செயற்பாடுகளை முன்னெடுத்தனர். அதாவது அச்சகங்களை உருவாக்கி இந்து சமயம் தொடர்பான புத்தகங்களை அச்சிட்டு வழங்கினர். பகிரங்க சொற்பொழிவுகளை நிகழ்த்தினர். இந்து சமய மாணவர்களுக்கான பாடசாலைகளை உருவாக்கினர் என்பதையும் மாணவர்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். அந்த வகையில் ஸ்ரீலஸ்ரீ ஆறுமுக நாவலர் உதயபானு என்ற பத்திரிகை ஒன்றை தொடங்கினார். சமய மறுமலர்ச்சி கால இந்து சமய மறுமலர்ச்சி காலத்தில் வெளியிடப்பட்ட பத்திரிகை உதயபானு என்ற பத்திரிகையினை வெளியிட்டார். 1849 ஆண்டில் யாழ்ப்பாணத்தில் வண்ணார் பண்ணையில் சைவ பிரகாச வித்யாசாலை உருவாக்கினார். 1849 ஆண்டில் யாழ்ப்பாணத்தில் வண்ணார் பண்ணையில் சைவ பிரகாச வித்யாசாலை உருவாக்கப்பட்டது என்பதையும் மாணவர்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். இவ்வாறு உருவாக்கப்பட்ட சைவ பிரகாச வித்யாசாலை 1872 ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட சைவ ஆங்கில வித்யாசாலை என்பன முக்கியமானது. 1872 ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது சைவ ஆங்கில வித்யாசாலை. பின்னர் இது யாழ் இந்து கல்லூரியாக வளர்ச்சி பெற்றது என்பதையும் மாணவர்கள் அறிந்திருத்தல் வேண்டும். இன்றும் யாழ் இந்து கல்லூரியாக திகழ்வது சைவ ஆங்கில வித்யாசாலை என்பதையும் மாணவர்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஆம் மாணவர்களே, ஆறுமுக நாவலரை தொடர்ந்து சர் பொன்னம்பலம் ராமநாதன், சர் பொன்னம்பலம் அருணாச்சலம் ஆகியோர் இந்து சமய மறுமலர்ச்சியை முன்னெடுத்தனர். அதாவது ஆறுமுக நாவலரினுடைய மறைவின் பிறகு சர் பொன்னம்பலம் ராமநாதன், சர் பொன்னம்பலம் அருணாச்சலம் போன்றவர்கள் இந்து சமய மறுமலர்ச்சியை ஏற்படுத்துவதில் தொடர்ந்து முன்னின்று உழைத்தவர்கள் ஆக காணப்படுகின்றனர். அத்தோடு சர் பொன்னம்பலம் அருணாச்சலம் இலங்கை சட்டவாக்க கழகத்தில் முதல் கல்வி கற்ற நபராக குருமக்களம் யாப்பினூடாக தெரிவு செய்யப்பட்டு அரசியல் மூலமான பல்வேறு முனைப்புகளை மேற்கொண்டு இந்து சமய மாணவர்களின் கல்வி வளர்ச்சிக்கு பரமேஸ்வரா வித்யாலயம், ராமநாதன் வித்யாலயம் என்பவற்றை உருவாக்குவதற்கு பாடுபட்டார். இவற்றுக்கு இவர் தனது சொந்த பணத்தையே செலவழித்தார் என்பதையும் மாணவர்கள் கவனத்திற்கொள்ள வேண்டும். அத்தோடு சார் பொன்னம்பலம் அருணாச்சல மாணவர் இவரை தொடர்ந்து இந்து சமய விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கும் இலங்கையில் மக்கள் தேசிய ரீதியாக ஒன்று சேர்ந்து சேர்வதற்கும் வித்திட்டார். அந்த வகையில் 1919 இலங்கை தேசிய சங்கத்தை உருவாக்கி அதற்கு தலைமை தாங்கினார் என்பதும் மிக முக்கியமான ஒரு விடயமாக கொள்ளப்படுகிறது. ஆம் மாணவர்களே, இந்து சமய மறுமலர்ச்சியின் முன்னோடிகளாக திகழ்ந்தவர்கள் ஸ்ரீலஸ்ரீ ஆறுமுக நாவலர், சர் பொன்னம்பலம் ராமநாதன், சர் பொன்னம்பலம் அருணாச்சலம் ஆகியோர் குறிப்பிடத்தக்கவர்கள் என்பதை மாணவர்கள் அறிந்திருத்தல் வேண்டும். தொடர்ந்து இஸ்லாமிய மறுமலர்ச்சி பற்றி நோக்கலாம். இஸ்லாமிய மறுமலர்ச்சிக்கு தலைமை தாங்கியவர் அறிஞர் MC சித்திலப்பை அவர்கள். இஸ்லாமிய மறுமலர்ச்சிக்கு தலைமை வகித்தவர் அறிஞர் சித்திலப்பை அவர்கள். அத்தோடு 1883 ஆண்டில் எகிப்து நாட்டிலிருந்து நாடு கடத்தப்பட்டு இங்கு வருகை தந்த ஓராபி பாஷா இஸ்லாமிய சமய மறுமலர்ச்சிக்கு பக்க துணையாக செயற்பட்டார் எனவும் குறிப்பிடப்படுகின்றது. ஓராபி பாஷா எகிப்து நாட்டிலிருந்து இலங்கைக்கு நாடு கடத்தப்பட்டார். அவர் இஸ்லாமிய மறுமலர்ச்சிக்கு பக்கபலமாக செயற்பட்டார் என குறிப்பிடப்படுகின்றது. தொடர்ந்து சித்திலப்பை அவர்கள் 1882 காலப்பகுதிகளில் முஸ்லிம் நேஷன் எனும் பெயரில் பத்திரிகை ஒன்றை ஆரம்பித்து முஸ்லிம் மாணவர்களுக்கு முஸ்லிம் மக்களுக்கு அதாவது முஸ்லிம் நேஷன் எனும் பத்திரிகையின் மூலம் இஸ்லாமியர்களுக்கு தங்களுடைய மதம் தொடர்பான விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கான நடவடிக்கை மேற்கொண்டார். அத்தோடு இவரால் ஞான தீபம் என்ற ஒரு பத்திரிகையும் ஆரம்பிக்கப்பட்டது என்பதையும் மாணவர்கள் கவனத்திற்கொள்ள வேண்டும். மர்தானை சாகிரா கல்லூரி இவரால் ஆரம்பிக்கப்பட்டது. அத்தோடு முஸ்லிம் கல்வி சபை ஆரம்பிக்கப்பட்டது. மத்ரசா எனும் சமய பாடசாலைகள் இக்கால பகுதியில் உருவாக்கப்பட்டது என்பதையும் மாணவர்கள் அறிந்திருத்தல் வேண்டும். இவரோடு இணைந்த வகையில் தொடர்ந்து இஸ்லாமிய மறுமலர்ச்சிக்கு வித்திட்டவர் டிபி ஜாயா அவர்கள். இவர் கொழும்பு சாகிரா கல்லூரியினுடைய அதிபராக இருந்து சிலோன் முஸ்லிம் ரிவ்யூ சஞ்சிகையில் தொடர்ச்சியான விழிப்புணர்வு கட்டுரைகளை எழுதியவராக காணப்பட்டார். அத்தோடு தொடர்ந்து இலங்கை சட்டவாக்க கழக உறுப்பினராக இருந்து முதலாவது பாராளுமன்றத்தின் அமைச்சராகவும் பணியாற்றி அரசியல் ஊடாகவும் முஸ்லிம் மக்களின் அபிலாசைகளை வெல்லக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்திய ஒரு நபராக டிபி ஜாயா அவர்கள் காணப்படுகின்றார். அந்த வகையில் இஸ்லாமிய மறுமலர்ச்சியின் முன்னோடிகளாக அறிஞர் சித்திலப்பை டிபி ஜாயா போன்றவர்களை குறிப்பிடலாம். ஆமானவர்களே, இன்றைய பாடவேளையின் போது இலங்கையின் சமய மற்றும் தேசிய மறுமலர்ச்சி தொடர்பான விடயங்களை பார்த்தோம். அந்த வகையில் மிஷனரிகளின் உருவாக்கம், மிஷனரிகளினுடைய செயற்பாடுகள், அதன் காரணமாக இலங்கையின் சுதேசிய மதங்களுக்கு ஏற்பட்ட பாதிப்பு, சுதேசிய மதங்களை பாதுகாப்பதற்காக சுதேசிகளால் முன்னெடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் என்பவற்றை நாம் பார்த்தோம். மாணவர்களுக்கு இன்றைய பாடவேளையின் போது நாம் பார்த்த விடயங்கள் மாணவர்களுக்கு பல்வேறு புதிய தகவல்களை வழங்கியிருக்கும் என நம்புகின்றோம். ஆம் மாணவர்களே, இன்றைய பாடவேளையிலும் உங்களுக்கு இரண்டு வினாக்கள் வினவப்பட இருக்கின்றது. இந்த வினாக்களுக்குரிய விடைகளை 077 16 55 6 7 5 077 16 55 675 என்ற இலக்கத்திற்கு எஸ்எம்எஸ் வாயிலாக உங்களுடைய விடைகளை அனுப்பி வையுங்கள். அந்த வகையில் முதலாவது வினா, பௌத்தர்களால் முதன் முதலில் உருவாக்கப்பட்ட அச்சகம் எது? பௌத்தர்களால் முதன் முதலில் உருவாக்கப்பட்ட அச்சகம் எது? பானதுரை இரண்டாவது வினா, பானதுரை விவாதத்தின் மூலம் கவரப்பட்டு இலங்கைக்கு வருகை தந்த அமெரிக்க நாட்டவர் யார்? பானதுரை விவாதத்தில் கவரப்பட்டு இலங்கை வந்த அமெரிக்கர் யார் என்ற வினாக்களுக்கான விடைகளை 077 16 55 675 என்ற இலக்கத்திற்கு எஸ்எம்எஸ் வாயிலாக அனுப்பி வையுங்கள். ஆமானவர்களே, இன்றைய பாடவேளையின் போது இலங்கையின் சமய தேசிய மறுமலர்ச்சி தொடர்பான பல்வேறு விடயங்களை கலந்துரையாடினோம். மீண்டும் மற்றொரு வரலாறு பாட அழகினூடாக உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் சிவஞானம். நமசிவாயம். நன்றி.